ஓம் சாந்தி. மே 21, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றி அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள். அசுர கட்டளைகளை பின்பற்றுவதால் நீங்கள் அனைவரையும் சந்தோஷமற்றவர்கள் ஆக்கினீர்கள். இப்பொழுது சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெறுங்கள். கேள்வி: எந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் விவேகமான குழந்தைகள் மேன்மையான ஓர் அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள்? பதில்: இது இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் பற்றிய நாடகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சந்தோஷ நாடகம் இப்பொழுது அரை கல்பத்திற்கு தொடரும். அங்கே எவ்வித துன்பமும் இருக்காது. புதிய ராஜ்யம் இப்பொழுது வரப்போகின்றது. அதற்காக தந்தை தனது பரந்தாமத்தை விட்டு குழந்தைகளாகி எங்களுக்கு கற்பிப்பதற்கு இங்கே வந்திருக்கின்றார். இப்பொழுது முயற்சி செய்து நிச்சயமாக ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுங்கள். பாடல்: உலகம் மாறலாம், ஆனால் நாங்கள் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். இங்கே சத்திய பிரமாணம் செய்ய அவசியமில்லை. ஆத்மாக்கள் புரிந்துணர்வை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாக்கள் தமோ பிரதானமாக இருப்பதால் முற்றிலும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். நீங்கள் எவ்வளவு விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள் என்பதும் இப்பொழுது எவ்வளவு விவேகமானவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அத்தகைய விஷயங்கள் பற்றி மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் இருப்பதில்லை. அவர்கள் சமய நூல்களையும் இராமாயணம் போன்றவற்றையும் கற்கிறார்கள். அவர்கள் ஒரு காதால் கேட்டு மற்றொரு காதால் அதனை வெளியே விட்டு விடுகிறார்கள். அங்கே எந்த பெரு பேருமே இல்லை. அவர்கள் பெருமளவு தபஸ்யா செய்கிறார்கள், தான தர்மம் செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அலைந்து திரிந்தாலும் எந்த பெரு பேற்றையும் பெறுவதில்லை. இவ்வுலகிலுள்ள எவருக்குமே சந்தோஷம் இல்லை. தந்தை இப்பொழுது உங்கள் முழுமையான புரிந்துணர்வை கொடுக்கின்றார். ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றார். மக்கள் கார் இருளிலுள் இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் தொடர்ந்தும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஓ துன்பத்தை நீக்குபவரே, சந்தோஷத்தை அருள்பவரே, சத்கதி அருள்பவரே, உலகெங்கும் என்ன நடைபெறுகின்றது என பாருங்கள். அனைவரும் துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். தந்தை யார் என்பதோ அல்லது தந்தையிடமிருந்து நீங்கள் என்ன ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதோ எந்த மனிதருக்கும் தெரியாது. அவர்களுக்கு எல்லையற்ற தந்தையை சிறிதளவும் தெரியாது. அவர்கள் அமைதியை தேடி தொடர்ந்தும் அலைந்து திரிகிறார்கள். தமக்கு மன அமைதி வேண்டும் என கூறியது யார்? ஆத்மாக்களே இதை கூறுகின்றார்கள். ஆனால் மக்கள் இந்த அளவை கூட புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சரீர உணர்வு உடையவர்கள். சாதுக்கள் புனிதர்கள் அனைவரும் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அமைதியே தேவைப்படுகிறது. சாதுக்கள் புனிதோர்களுக்கும் நோய்கள் வருகின்றன, விபத்துகளும் நடைபெறுகின்றன. உலகில் துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுது நீங்கள் விவேகமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். புதிய உலகம், பழைய உலகம் மற்றும் சந்தோஷமும் துன்பமும் பற்றிய விளையாட்டு நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை உங்கள் புத்தியிலுள்ள பூட்டை திறந்து விட்டார். மற்ற மனிதர்கள் அனைவரும் ஒரு கோத்ரேஜ் பூட்டை தமது புத்தியில் கொண்டுள்ளார்கள். அவர்கள் முற்றிலும் தமோ பிரதான் புத்தியை கொண்டுள்ளார்கள். குழந்தைகளான நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக அனைத்தையும் அறிவீர்கள். நீங்கள் உண்மையாகவே எல்லையற்ற தந்தையை கண்டுவிட்டீர்கள். அவர் எங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ரகசியங்களையும் இந்த நாடகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் கூறுகின்றார். சந்தோஷம் இருக்கும் பொழுது துன்பம் பற்றிய குறிப்பே இல்லை. நீங்கள் உங்கள் அமைதி, சந்தோஷம், செழிப்பு போன்ற ஆஸ்திகளை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளான உங்கள் புத்தியில் உள்ளது. சத்யுக ஆரம்பத்திலிருந்து திரேதாயுக இறுதி வரை எந்த துன்பமும் இருக்காது. நீங்கள் இப்பொழுது ஒளியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குரிய ராஜ்யத்தில் ஒருவரை விட மற்றவர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். இது ஓர் எல்லையற்ற பாடசாலை. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். எல்லையற்ற புகழுடைய அவரே உங்களுடைய அதி அன்பிற்கினிய தந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அதி மேலான தந்தையே உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். மற்ற மனிதர்கள் அனைவரும் அசுர கட்டளைகளை பின்பற்றுவதால் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் சந்தோஷமற்றவர்கள் ஆக்குகிறார்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் அனைவரையும் சந்தோஷமானவர்கள் ஆக்க வேண்டும். இந்த நாடகத்தில் எவ்வாறு நாங்கள் நடிகர்களாக இருக்கின்றோம் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த நாடகத்தில் பாரத மக்களுக்கு மாத்திரமே சகலத்துறை பாகங்கள் இருக்கின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் நீங்கள் எதையும் சிறிதளவேனும் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் அஷரீரி உலகம், சூஷ்ம உலகம், ஷரீர உலகம் பற்றிய அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிடம் இப்பொழுது உண்மையான ஞானம் உள்ளது. பரம்பிதா பரமாத்மாவே இவர் மூலம் எங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா எங்களுக்கு மூன்று உலகங்களினதும் ஞானம் அனைத்தையும் கொடுக்கின்றார். இது ஒரு முட்காடாகும். நீங்கள் இப்பொழுது முட்களிலிருந்து மலர்களாக, அதாவது மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இங்கே இளையவர்கள் முதியவர்கள் அனைவருமே தொடர்ந்தும் துன்பத்தையே விளைவிக்கிறார்கள். தாயின் கர்ப்பப்பையினுள் இருக்கும் ஒரு குழந்தையும் அவளுக்கு துன்பத்தையே கொடுக்கின்றார். இது மிகவும் அழுக்கான பழைய உலகம். எவருக்கும் இந்த உலக சக்கரத்தை பற்றி தெரியாது. நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? நாங்கள் எத்தனை பிறவிகளை எடுத்துள்ளோம்? நாங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பது எவருக்குமே தெரியாது. எல்லையற்ற தந்தை, அதாவது சீதைகள் அனைவரதும் ஒரே ராமர், அந்த அசரீரியான ஒரே ஒருவரே ஆவார். நீங்கள் அனைவரும் சீதைகள், தந்தையே மணவாளன். நீங்கள் அனைவரும் ஒரு மணவாளனின் பக்தர்களாகிய மணவாட்டிகள் ஆவீர்கள். சீதைகள் அனைவரும் இப்பொழுது துன்பக் குடிலான ராவணனின் சிறையில் அகப்பட்டுள்ளார்கள். உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரும் ஒரே ஒரு கடவுளையே நினைவு செய்கிறார்கள். கடவுளே பக்தர்கள் அனைவரதும் பாதுகாவலர் என குறிப்பிடுகின்றார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாகிய பிராமணர்கள். ஷிவ் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிச்சயமாக பாபாவிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஷிவ் பாபாவே சொர்க்கத்தை உருவாக்குபவர். அதை நீங்கள் சொர்க்கமென்றோ அல்லது தெய்வீக ராஜ்யமென்றோ அழைக்கலாம். அதுவே சொர்க்க ராஜ்யமாகும். லக்ஷ்மியும் நாராயணருமே சொர்க்கத்தின் அதிபதிகள். இப்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே சத்யுகம் இருந்த பொழுது அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அது இப்பொழுது இல்லை. இது இப்பொழுது கலியுகமாகும். அந்த அப்பாவி ஆதரவற்ற மக்கள் கார் இருளில் இருப்பதனால் இது இப்பொழுது கலியுக இறுதி என்பதையும் பற்றி அறியாமல் உள்ளார்கள். விநாசம் முன்னால் நிற்கிறது. ஒரே ஒரு ராமரே சீதைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். சீதைகள் அனைவரும் இப்பொழுது சீரழிந்த நிலையில் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் மக்கள் தாம் சீரழிந்த நிலையில் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தமது செல்வத்தின் போதையை மாத்திரமே கொண்டுள்ளார்கள். எம்மிடம் அதிக அளவு சொத்து, அதிக அளவு செல்வம், பல்வேறு மாளிகைகள் போன்றவை இருக்கின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த துன்ப உலகம் மாறப்போகிறது என்பது எவருக்கும் தெரியாது. மரணம் உங்களுக்கு முன்னால் உள்ளது. அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போகின்றன. பழைய உலகில் நீங்கள் பார்ப்பவை அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது. விநாசத்திற்கான முழு ஆயுத்தங்களும் செய்யப்படுகின்றன. இது அதே மகாபாரத யுத்தமாகும். இவரே அதே கீதையின் கடவுள் ஆவார். எவ்வாறாயினும் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் குழந்தையின் பெயரை புகுத்தி உள்ளார்கள். ஷிவ் பாபா இப்பொழுது உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர்கள் கடவுளின் பெயரை மறையச் செய்ததே மிகப்பெரிய தவறாகும். எமக்கு கற்பிப்பவர் ஒரு மனிதரோ, சாதுவோ அல்லது புனிதரோ அல்ல என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். ஷிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அனைத்தும் அவரே. இதை நீங்கள் மறக்க கூடாது. தந்தை கூறுகின்றார், அனைவரும் எனது குழந்தைகளே. ஆனால் அவர் அனைவருக்கும் கற்பிப்பதில்லை. தான் பாரத மக்களான உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு மீண்டும் ஒரு முறை வந்துள்ளதாக தந்தை கூறுகின்றார். பாரத மக்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். அவர்கள் வைரங்களைப் போல் இருந்தார்கள். இப்பொழுது சித்திகளைப் போல் ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அதிக அளவு அமைதியின்மை நிலவுகிறது. சிலர் கூறுகிறார்கள், பாபா எனது குழந்தைகளை நெறிப்படுத்த வேண்டும் என்பதால் நான் கோபப்படுகின்றேன். 5 விகாரங்களையும் நான் ஷிவ் பாபாவிடம் தானம் அளித்திருப்பதால் நான் ஏன் இதை செய்கின்றேன் என்ற கரிசனம் எனக்கு இருக்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்த நேரத்தில் அனைவர் மீதும் 5 விகாரங்களின் கிரகணம் உள்ளது. சரீர உணர்வு என்னும் தீய ஆவி வரும் பொழுது மற்ற தீய ஆவிகள் அனைத்தும் வருகின்றன. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். இப்பொழுது நீங்கள் புத்துணர்வை பெற்றுள்ளீர்கள். நாங்கள் சத்திய யுகத்திலும் ஆத்ம உணர்வுடையவர்களாகவே இருந்தோம். ஆத்மாவின் இந்த சரீரம் இப்பொழுது பழையதாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் இப்பொழுது எனது ஆயுட்காலத்தை முடித்து விட்டேன். எனவே நான் இந்த சரீரத்தை விட்டு புதியதொன்றை எடுப்பேன். ஒரு பாம்பின் தோல் பழையதாகும் பொழுது அது அதை நீக்கிவிட்டு புதியதொன்றை எடுக்கிறது. இது சத்தியுகத்திற்கான உதாரணமே ஆகும். அங்கே நீங்கள் துன்பமென்ற கேள்விக்கே இடமில்லாத எவ்விதமான ஒரு சரீரத்தை எடுத்து நீக்குகின்றீர்கள். இங்கே அதிக அளவு துன்பம் உள்ளது. பெருமளவு அழுகையும் புலம்பலும் இருக்கின்றன. இது ஒரு பழைய தோல் என்பது இப்பொழுது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே புதிய தோல்களை பெறப்போவதில்லை. இதுவே இறுதி பழைய சப்பாத்து. நீங்கள் இப்பொழுது அதன் மூலம் சலிப்படைந்து விட்டீர்கள். நீங்கள் அங்கே ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை பெரும் சந்தோஷத்துடன் எடுக்கின்றீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புதியவர்கள் பலர் இங்கே வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் இங்கே அனைத்தையும் புரிந்து கொள்வதற்காக 2 முதல் 4 நாட்களுக்கு வருகிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். ஆம், அவர்கள் அனைத்தையும் மிக கவனமாக கேட்டு சந்தோஷத்தை அனுபவம் செய்தால் அவர்கள் பிரஜைகளாகுவார்கள். பல பிரஜைகளும் உருவாக்கப்பட வேண்டும். இது கடவுளின் வாசலும் தர் வீடும் கர்ரும் ஆகும். நீங்கள் கடவுளின் வீட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பரம்பிதா பரந்தாமத்தில் இருந்து வந்து இப்பொழுது இங்கே ஒரு சாதாரண சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றார். அங்கே ஆத்மாக்கள் தந்தையுடன் வாழ்கின்றனர். இங்கே பாபாவே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு சங்கம யுகத்தில் வருகின்றார். அவர் அசரீரியான சிவன் என அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்கள் அசரீரியான தந்தையை அழைக்கின்றார்கள். ஓ தந்தையாகிய கடவுளே, தந்தையாகிய கடவுளே என மக்கள் எதனையும் புரிந்து கொள்ளாமல் கூறுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் கடவுளும் இறைவனும் இறைவியும் என ஐரோப்பியர் அழைக்கிறார்கள். அவர்களை அவ்வாறு ஆக்கியவர் யார்? மக்கள் தேவ விக்கிரகங்களுக்கு கூறுகிறார்கள், நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்கள், 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள். பின்னர் அவர்கள் தம்மை பற்றி என்ன கூறுகிறார்கள்? பாரதத்தில் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர்கள் தேவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று அவர்களின் புகழை பாடுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தம்மை தாமே சீரழிந்த பாவிகள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்திற்கு சென்று அவருடைய புகழை பாடுகிறார்கள். அவர்கள் சிவனை பற்றி இந்த புகழை பாடமாட்டார்கள். அவருடைய புகழ் வேறுபட்டது. பொதுவாக அவர்கள் ஒரு சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது தமது மடியை நிரப்புமாறு வேண்டுகிறார்கள். பின்னர் அவர்கள் போதையூட்டும் பானத்தை அருந்துவதாகவும் நச்சு மலர்களை உண்பதாகவும் கூறுகிறார்கள். அங்கு எவ்வாறு போதையூட்டும் பானகமும் நச்சு மலர்களும் இருக்க முடியும்? அவர்களுக்கு புரிந்துணர்வு எதுவும் இல்லை. அவர்களுக்கு ஒரு கணவன் வேண்டும், அவர்களுக்கு இது வேண்டும் அல்லது அது வேண்டும் என அவர்கள் சதா அனைத்தையும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தீப மாலா தினத்தன்று அவர்கள் லக்ஷ்மியை அழைக்கிறார்கள். லக்ஷ்மி யார் என்பது எவருக்கும் தெரியாது. எவருக்காவது எப்பொழுதனும் 8 அல்லது 10 கரங்கள் இருந்ததுண்டா? 4 கரங்களை கொண்ட உருவம் இல்லறப்பாதையை சித்தரிக்கிறது. அந்த உருவத்தை அவர்கள் விஷ்ணு என பெயர் சூட்டி உள்ளார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் சத்திய யுகத்திலேயே வாழ்கின்றார்கள். விஷ்ணுவின் இரட்டை வடிவத்தின் மூலம், அதாவது லக்ஷ்மி நாராயணனின் மூலம் பராமரிப்பு நடைபெறுவதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் லக்ஷ்மியின் உருவங்களையும் நான்கு கரங்களுடன் சித்தரித்துள்ளார்கள். நான்கு கரங்களுடன் கூடிய ஒருவருக்கு நான்கு கரங்களுடைய குழந்தைகள் இருப்பார்கள். அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. பாபா வரும் வரை நீங்களும் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை இப்பொழுது விளங்கிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றி தெரியும். தந்தை வந்து தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குகின்றார். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என மக்கள் அழைக்கின்றார்கள். கடவுள் எவ்வாறு வர முடியும்? அவர் எவ்வாறு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார்? தந்தை கூறுகின்றார், நான் தேவ சுய ராஜ்யத்தை 5000 வருடங்களுக்கு முன்னரும் உருவாக்கினேன். நீங்கள் எவ்வாறு 84 பிரிவிகளை எடுத்தீர்கள் என்பதை பற்றிய புரிந்துணர்வு எதுவுமே உங்கள் புத்தியில் முன்னர் இருக்கவில்லை. இந்த பிரம்மாவும் எதையுமே அறிந்திருக்கவில்லை. அவர் தொடர்ந்தும் ராதை கிருஷ்ணரையும் லக்ஷ்மி நாராயணரையும் வழிபட்டார். ஆனால் ராதையும் கிருஷ்ணருமே தங்களின் திருமணத்தின் பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதனாலேயே இளவரசி ராதை இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் என கூறப்படுகிறது. தங்களின் திருமணத்தின் பின்னர் அவர்கள் சக்கரவர்த்தினியும் சக்கரவர்த்தியும் ஆகின்றார்கள். அவ்வாறு ஆகுபவராகிய இவரே அதை அறிந்திருக்கவில்லை. ஒருவர் காட்சிகளை பெற்றாலும் அவர் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இருப்பினும் நான் தற்காலிகமாக பக்தர்களுக்கு அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக காட்சிகளை அருள்கின்றேன். இங்கு டிரான்ஸ் அல்லது காட்சிகள் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்கள் காட்சிகள் போன்றவற்றில் மாயை குறுக்கிட்டால் பின்னர் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படும். பலர் வந்து ஷிவ் பாபாவின் காட்சியை வேண்டுகிறார்கள். மின்மினி பூச்சிகள் எவ்வாறு சிறியவை என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் அவற்றை கண்ணால் கூட காண முடியும். ஓர் ஆத்மா அதை விட சின்னம் சிறிய புள்ளி ஆவார். ஓர் ஆத்மாவை போலவே பரமாத்மாவின் ரூபமும் இருக்கும். நீங்கள் ஒரு காட்சியை பெற்றிருந்தாலும் அது சின்னம் சிறிய புள்ளியினுடைய காட்சியாகவே இருக்கும். அது நெற்றியின் மத்தியில் வாழ்கின்ற மிகவும் சின்னம் சிறிய ஒரு புள்ளியாகும். அவர்கள் ஓர் ஆத்மாவின் காட்சியை பெற்றாலும் எதையுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் ஷிவ் பாபாவின் குழந்தைகள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் ஆஸ்தியை ஷிவ் பாபாவிடமிருந்து பெறுகின்றீர்கள். இது எங்கள் இலக்கும் குறிக்கோளுமாகும். நீங்கள் மாணவர்கள். நீங்கள் தந்தையுடன் இலகு ராஜயோகத்தை கற்க வந்துள்ளீர்கள் என கூறுகிறீர்கள். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் இதை மறக்க கூடாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் தங்களுடன் தேவர்களின் படங்களை வைத்திருக்கிறார்கள். எனவே திரிமூர்த்தியின் படத்தை நீங்களும் உங்கள் சட்டை பையில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் ஷிவ் பாபாவின் மூலம் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றோம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஷிவ் பாபாவிடம் விகாரங்களை தானம் செய்த பின்னர் என்றுமே அவற்றை மீண்டும் எடுக்காதீர்கள். ஷரீர உணர்வு என்னும் தீய ஆவியிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த தீய ஆவியின் மூலமே மற்ற தீய ஆவிகள் அனைத்தும் வருகின்றன. எனவே ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இரண்டு, டிரான்ஸில் செல்வதற்கோ காட்சிகளை பெறுவதற்கோ ஆசை வைத்திருக்காதீர்கள். உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னால் வைத்திருந்தவாறு முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கராவன்காரை, அதாவது செயல்களை செய்ய தூண்டுபவரை உணர்ந்தவராக இருந்த வண்ணம் எப்பொழுதும் நீங்கள் செய்யும் சேவையில் ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கின்ற கர்மயோகி ஆகுவீர்களாக. எந்த ஒரு செயலையும் ஒரு கர்மயோகி ஸ்திதியுடன் செய்யுங்கள். நீங்கள் வெறுமனே செயல்களை செய்பவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் ஓர் கர்மயோகி ஆவீர்கள். கர்மங்கள் என்றால் ஓர் உறவு முறை என்று அர்த்தம். யோகம் என்றால் இறைவனுக்காக என்று அர்த்தம். எனவே இரண்டிலும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். உங்களின் சரீரத்தின் வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளும் அதே வேளை ஆத்மாவான உங்களின் வாழ்வாதாரத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன செயலை செய்தாலும் அது இறை சேவையாக இருக்க வேண்டும். இதற்கு சேவையில் ஒரு கருவியாக இருப்பதுடன் கரன்கார் அதாவது செய்பவராக இருக்கும் உணர்வை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் கராவன்காரை மறக்காத போது தொடர்ந்து நீங்கள் செய்யும் சேவையில் ஆக்கப்பூர்வமாக இருப்பீர்கள். ஸ்லோகம். சேவை உறவு முறைகள் தொடர்புகளில் தடைகள் ஏற்படுவதற்கான காரணம் பழைய சமஸ்காரங்களாகும். அதனால் அந்த சமஸ்காரங்களின் மீது விருப்பமின்மையை கொண்டிருங்கள். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அமர்வதற்கான அதி மேன்மையான சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனமாகும். எவ்வாறாயினும் இந்த இதய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முன்னர் உங்களிடம் ஆடாத அசைக்க முடியாத நிலையான ஸ்திதி என்ற சிம்மாசனம் இருப்பது அவசியம். உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பயிற்சி உங்களுக்கு இருந்தால் மட்டுமே உங்களால் நிலையான ஸ்திதி என்ற சிம்மாசனத்தில் ஸ்திரமாக அமர முடியும். இந்த தபஸ்விகள் எப்பொழுதும் ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை போல் நீங்கள் ஆத்மாவின் நிலையான ஸ்திதி என்ற சிம்மாசனத்தில் ஸ்திரமாக அமர்ந்திருக்க வேண்டும். இந்த ஆசனத்தை விட்டு நீங்காதீர்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் சிம்மாசனத்தை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.